அனைவருக்கும் வணக்கம். சொட்டு நீர் உரப்பாசனத்திற்கு பாசன நீரின் தன்மைகள் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். செல்லமுத்து, உதவி பேராசிரியர், வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம், பவானி சார். பொதுவாக பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம கிடைக்கக்கூடிய நீர் ஆதாரங்களில் வேளாண்மை கிட்டத்தட்ட ஒரு 70% அளவு நீர் ஆதாரங்களை நம்ம பயன்படுத்தலாம் வேளாண்மைக்கு. இது எல்லா இடத்துலையுமே நீரினுடைய தன்மைகள் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. நம்ம கிணத்துலேருந்து நீர் பயன்படுத்துகிறோம், ஆற்றுலேருந்து நீர் பயன்படுத்துகிறோம், அல்லது போர்வெல்லேருந்து நீர் பயன்படுத்துகிறோம். இது அதிகமான விவசாயிகள் இன்றைக்கி வந்து சொட்டு நீர் பாசனத்துக்கு நம்ம பயன்படுத்திகிட்ருக்காங்க. குறைந்த நீரில் அதிக அளவு பயன்படுத்துகிறாங்க, சொட்டு நீர் பாசனத்தை அதிகமான விவசாயிகள் போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம சொட்டு நீர் உர பாசனத்துக்கு நம்ம பாசனுடைய தன்மைகள் என்னென்ன மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தோம்னா ஏன் வந்து நம்ம இந்த சொட்டு நீர் உரப்பாசனத்துக்கு பாசனோட தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு தன்மை. பொதுவாக வந்து வாய்க்கால் பாசனத்தில் நீரினுடைய தன்மைகள் மாறுபட்டிருந்தாலும் அதை வந்து அதிகமாக வந்து பயிருக்கு பாதுகாப்பு ஏற்படுத்துறது வந்து முளைக்கிற சமயத்தில் தான் அதிகமாக இருக்கும். உப்புனுடைய தன்மை வந்து வரப்பினுடைய ஓரத்தில் வரப்பினுடைய மேலே இருந்துச்சுன்னா அப்போ பயிரினுடைய விதையினுடைய முளைப்பு திறன் கம்மியாக இருக்கும். ஆனால் சொட்டு நீர் உரப்பாசனத்தை பொறுத்த வரைக்கும் சொட்டிகளினுடைய அடைப்புக்கு நீரினுடைய தன்மை வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ தான் வந்து இந்த சொட்டிகள் இருந்த நீர் வந்து எல்லா பயிர்களுக்கும் ஒரே சீரான அளவு போகும். இந்த சொட்டினுடைய அடைப்பு வராமல் இருக்கணும்னா அப்போ நீரினுடைய தன்மை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன தன்மைகள் அப்படிங்கிற பற்றி நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். உதாரணமாக நம்ம வாய்க்கால் பாசனத்துலேருந்து வரக்கூடிய தண்ணி, அதாவது சர்ஃபேஸ் வாட்டர் இரிகேஷனில் அதிகமாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம வந்து இதை பற்றி அதிகமாக பார்க்க மாட்டோம். ஆனால் இந்த நிலத்த நீர் பாசனத்துக்கும் வாய்க்கால் பாசனம், அதாவது நம்ம சர்ஃபேஸ் இரிகேஷன் சொல்லுவோம், மற்ற பாசன முறைகளில் இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. உதாரணமாக வந்து பாக்டீரியா இதெல்லாம் வந்து இந்த உயிர்கள் இதெல்லாம் வந்து நம்ம எப்பவுமே தண்ணியில் ஆல்கே இந்த பாசின்னு சொல்கிறோம், இதெல்லாம் வந்து அடிச்சுட்டு தான் வரும். இது எல்லாமே வந்து நம்ம சொட்டிகளில் சேர்ந்து அதில் அடைச்சி அழுக்குகளோடு சேர்ந்து அதனுடைய வளர்ந்து சொட்டிகளை அடைப்பு ஏற்படுத்தலாம். அப்போ வந்து இது மட்டும் இல்லாமல் நம்ம நீர் நிடக்கூடிய சுண்ணாம்புச்சத்து, பைகார்பனேட் அயனி, இரும்பு அயனி, மேங்கனீஸ் அயனி, சல்ஃபைடு, இதெல்லாமே வந்து இதில் அடைப்பு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். உதாரணமாக வந்து நம்ம நீர்நிலைகள், அதாவது ஏரி, குளம், குட்டைகள், இதிலிருந்து வரக்கூடிய நீர்களில் அதிகமாக வந்து பாக்டீரியா, பாசி இதெல்லாம் இருக்கேன். இதெல்லாம் வந்து சொட்டிகளில் அடைச்சி அதில் ஏற்படுத்தும். நீரினுடைய தன்மை அது அதிகமாக வந்து இப்போ நிலத்தடி நீர் எங்கேயெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அங்கேயெல்லாம் இருக்கக்கூடிய நீர்லேருந்து சுண்ணாம்பு தன்மையுள்ள அயனிகள் நிறையா இருந்துச்சுன்னா கால்சியம்னு சொல்லுவோம். இதோட வந்து பைகார்பனேட் அயனி அதனுடைய, அல்லது கார்பனேட் அயனி, அல்லது இரும்பு மேங்கனீஸ் சொல்லுவோம், அதாவது நம்ம அயன் மேங்கனீஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய, அதோடு சேர்ந்து இந்த அதனுடைய சல்ஃபைடு, அது அதிகபட்சம் கீழிருந்து வரக்கூடிய சல்ஃபைட்ஸ் வரும். இதெல்லாம் வந்து நம்ம நீரினுடைய தன்மை, அதாவது நீரினுடைய கார அமிலத்தன்மை வந்து 7.5 விட குறைவாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சமயங்களில் சில அயனிகளும் நீரினுடைய பிஹெச், அதாவது கார அமிலத்தன்மை வந்து 7.5 விட அதிகமாக இருக்கிறப்ப சில அயனிகளை சேர்ந்து இதனுடைய வந்து வீழ் வடிவுகளை ஏற்படுத்தி அல்லது சொட்டிகள் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பொதுவாக வந்து இந்த பைகார்பனேட்டினுடைய அளவு வந்து 2 mEq/L அப்படின்னு சொல்லுவோம், ஒரு லிட்டருக்கு 2 mEq/L சொல்லுவோம். இதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நீரினுடைய கார அமிலத்தன்மை 7.5 விட அதிகமாக இருந்துச்சுன்னா இதனால் வரக்கூடிய பாதிப்புகள் இந்த மாதிரி நீர்நிலைகள் அதிகமாக இருக்கும். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா அந்த இரும்பு, மேங்கனீஸ் இதெல்லாமே வந்து நீரினுடைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நீர்நிலைகளில் எங்கேயெல்லாம் வந்து நம்ம இரும்பு இருக்குதோ அங்கேயெல்லாம் வந்து ஒரு சிவப்பு அல்லது பழுப்பு செம்பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய வீழ்படிவுகள் அங்கங்கே தென்படும். மேங்கனீஸ் எங்கேயெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல அதிகமான டார்க் ப்ரௌன் சொல்லுவோம், அதாவது நம்ம கெட்டியான பழுப்பு நிறம் அல்லது கிட்டத்தட்ட கருப்பு நிறத்தில் கூட இருக்கும். இந்த மாதிரியான வீழ்படிவுகள் இருந்துச்சுன்னா அங்கே வந்து மேங்கனீஸுக்கான படிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து ஒரு 0.1 ppm, அதாவது 0.1 ppm இந்த அளவு கூட அதிகமாக இருந்துச்சுன்னா இரும்போ அல்லது மேங்கனீஸுடைய அளவோ சொட்டிகளில் வந்து அதனுடைய அடைச்சி அதுக்கான பாதிப்பை ஏற்படுத்தலாம். இப்போ ரெண்டு முக்கியமான விஷயங்களை பேசலாம். ஒன்று வந்து பைகார்பனேட் அதிகமாக இருக்கலாம். அந்த பைகார்பனேட்டுடைய அளவு ஒரு லிட்டருக்கு 2 mEq/L மேலே இருந்துச்சுன்னா கார அமிலநிலை 7.5 அதிகமாக இருந்துச்சுன்னா அது சொட்டிகளோட அடைப்பை ஏற்படுத்தலாம். ரெண்டாவது இரும்பு வந்து மேங்கனீஸ் பார்த்தோம், இரும்பு மற்றும் மேங்கனீஸ் பார்த்தோம், இது வந்து அந்த பாசநீரில் 0.1 ppm விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து அதனுடைய சொட்டிகளில் அடைப்பை ஏற்படுத்தலாம் பார்த்தோம். இந்த ரெண்டு முக்கியமான இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து வந்து நம்மளோட நீர்னுடைய நீர் கடத்து திறன் எங்கேயெல்லாம் வந்து நீரினுடைய நீர் கடத்து திறனை வந்து முக்கியமான ஒரு இதாகவும் நம்ம பார்க்குறோம். அதில் எங்கேயெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீரினுடைய மின் கடத்து திறன் ஈசி அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து 0.5 அதாவது 0.5 மில்லிமோஸ் பர் சென்டிமீட்டர் இந்த அளவோட கம்மியாக இருக்கிறப்ப அதுவுமே வந்து மண்ணில் வந்து நீர் கடத்தும் திறனை வந்து பாதிக்கும். எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதோ அங்கே எல்லாமே வந்து நம்ம பாசன நீரில் ஜிப்சத்தை கலந்து விட்டோம்னா இந்த நீரினுடைய நீர் கடத்து தன்மையை வந்து இந்த பாதிப்பு கொஞ்சம் குறையும். அதே மாதிரி இந்த பைகார்பனேட் அயனி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து நம்ம அதிகமாக நீரினுடைய கார அமிலத்தன்மை 7.5 அல்லது 8 இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த மாதிரியான இடங்களில் அது களநிலத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். களநிலமாக மாறிச்சுன்னா சோடியத்தோடு சேர்ந்து பைகார்பனேட் மட்டும் இல்லை அல்லது கார்பனேட் மட்டும் இல்லை அது எங்கெல்லாம் சோடியம் அதிகமாக இருக்குதோ அங்கெல்லாம் சேர்ந்து சோடியம் கார்பனேட்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படி மாறிச்சுன்னா அது வந்து களநிலமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் எப்பவுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான வாய்ப்பு வராமல் இருக்கணுங்கிறக்காக தான் நம்ம வந்து நீரினுடைய தன்மைகளையும் அதிகமாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இப்போ கால்சியம் இருந்துச்சுன்னா அது கால்சியம் பைகார்பனேட்டாகவும் அல்லது மெக்னீசியம் இருந்துச்சுன்னா மெக்னீசியம் பைகார்பனேட்டாகவும் மாறும். அல்லது அந்த நிலத்தில் வந்து சோடியம் அதிகமாக இருந்துச்சுன்னா சோடியம் கார்பனேட்டால் சோடியம் பைகார்பனேட்டாக மாறக்கான வாய்ப்புகள் எப்பவுமே அதிகமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகளை தான் நம்ம வந்து நீரினுடைய தன்மையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீரினுடைய தன்மைகள் வந்து பயிர்களுக்கும் முக்கியமான விஷயம். எல்லா பயிர்களும் எல்லா நீரினுடைய தன்மைகளையும் தாங்கி வளர்கிறக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதனால் வந்து ஒவ்வொரு பயிர்களுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீரினுடைய நீரை பரிசோதனை பண்ணி அந்தந்த பயிர்களினுடைய எந்த அயனிகள் வந்து அதுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மாற்று பயிர்களை தேர்வு செய்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். உதாரணமாக குளோரைடு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த குளோரைடு தாங்கி வளரக்கூடிய பயிர்களை வந்து நம்ம வளர்க்கணும். மற்ற அயனிகள் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த நீரை வந்து உதாரணமாக களிமண்ணில் வந்து அதிகமான மாற்றத்தை ஏற்படுத்துறது ரொம்ப சிரமம். அதே சமயத்தில் ஆனால் செம்மண்ணோ மணல் பாங்கு நிறங்களில் இந்த நீரினுடைய தன்மையை பொறுத்து பயிர் வளர்ச்சி ரொம்ப பாதிக்கும். இந்த மாதிரியான சூழலில் அந்தந்த பயிருக்கு வந்து உகந்த நீராக இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். இல்லாத பட்சத்தில் அந்த மண்ணுக்கும் அந்த பாசன நீருக்கு ஏற்ற மாதிரியான பயிர்களை தேர்வு செஞ்சு அதை சிறப்பாக வந்து நம்ம பயன்படுத்தலாம். சரி, இந்த ஆய்வு வந்து நீரை பகுத்தாய்வு வந்து எப்போவெல்லாம் செய்யலாம்? கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து நீரை வந்து ஆய்வு செய்யணும். ஏன்னா மழைக்காலங்களில் வந்து அதிகமாக வந்து தென்படாது. ஆனால் மழை இல்லாத காலங்களில் பொதுவாக வந்து நம்ம சம்மர் சீசனில் இந்த வந்து கோடை காலங்களில் இந்த நீரை வந்து ஆய்வுக்கு எடுத்து ஆய்வு பகுத்தாய்வு செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியான அயனிகள் என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான மேலாண்மை முறைகளை நம்ம வந்து கடைப்பிடிக்கலாம். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து குறைஞ்சபட்சம் எப்போல்லாம் நீர் மாதிரியை நம்ம எப்போ சேகரிக்கணும்? நீர் மாதிரியை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கோடை காலங்களில் ஒரு பம்பை வந்து ஒரு 15 நிமிஷம் ஓட விட்டு அதில் சுத்தமான பாட்டிலில் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி ஆய்வு கூடத்துக்கு அனுப்பணும். இந்த ஆய்வு கூடத்துக்கு அனுப்பி நம்ம பரிசோதனை செஞ்ச முடிவுகளை வந்து நம்ம சரிபார்த்துக்கணும். அது எப்படின்னா சோடியம், அதாவது நம்ம 4 நேர் அயனிகள் இருக்குது, கால்சியம் மெக்னீசியம் சோடியம் பொட்டாசியம், 4 எதிரணியை அதிகமாக நம்ம ஆய்வு கூடத்துக்கு எடுத்துக்கிறோம். குளோரைடு கார்பனேட் பைகார்பனேட் சல்ஃபேட்டு இந்த நேர் அயனிகளினுடைய கூட்டல் அதாவது மொத்த தொகுப்பும் எதிரணியுடைய மொத்த தொகுப்பும் சரியாக இருக்கணும், ரெண்டு சமநிலையில் இருக்கணும். அப்படி தான் வந்து ஒரு நார்மல் நம்ம வந்து ஒரு பொதுவான ஒரு நீர்னு சொல்லுவோம். அதே சமயத்தில் இந்த நேர் அயனிகள் கால்சியம் மெக்னீசியம் சோடியம் பொட்டாசியனுடைய அளவுகள் நம்ம மின்கடத்திறன் பார்ப்போம், மின்கடத்தினுடைய 10 மடங்காக இருக்கணும். இப்போ இந்த மாதிரியான ஆய்வு கொடுத்து வரக்கூடிய பகுதியை வந்து நம்ம சரி பார்த்துக்கிட்டோம்னா நம்ம எளிதில் வந்து நம்ம கொடுத்துருக்கிறது நம்ம சரியாக அந்த ஆய்வு கொடுத்து வந்து சரியாக நம்ம ஈஸியாக சரி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆய்வு கொடுத்து ஒரு முடிவு வருது, அந்த முடிவுகளில் என்னென்னலாம் இருக்கணும், அதனுடைய எந்த அளவுக்கு மேலேருந்து நமக்கு பிரச்சனை அதிகமாக வரும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். உதாரணமாக வந்து நம்ம நீரில் கரைந்திருக்கக்கூடிய கடினமான பொருட்கள் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த நீரில் வந்து சொட்டி அடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். கார அமிலத்தன்மை 8 விட அதிகமாக இருந்துச்சுன்னா மிகவும் பாதிப்பு அதிகமாக இருக்கும். மேங்கனீஸு இதனுடைய அளவு வந்து 1.5 பிபிஎம் மேலே இருந்துச்சுனாலும், இரும்புனுடைய அளவு வந்து 1.5 பிபிஎம் மேலே இருந்தாலும் இதனுடைய பாதிப்புக்கான வாய்ப்புகள் அதிகம். சில இடங்களில் உதாரணமாக காவிரி டெல்டா மாதிரி ஏரியா பகுதியில் சில இடங்களில் ஹைட்ரஜன் சல்ஃபைட் இருக்கிறது வாய்ப்பு அதிகம். இந்த சல்ஃபைட் 2 விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் சொட்டிகளில் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பாக்டீரியானுடைய அளவுகளும் உதாரணமாக ஒரு 50,000 கவுண்ட்டுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் வந்து சொட்டிகள் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்பவுமே அதிகமாக இருக்கும். இப்போ பயிர்களினுடைய தாங்கி வளரக்கூடிய தன்மை மின்கடத்திறன் வந்து 3க்கு மேலே இருந்துச்சுன்னா பொதுவாகவே அதிகமான பயிர்கள் வரக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. நைட்ரேட் வந்து 30க்குள்ளே இருக்கணும். போரான் வந்து 2லேருந்து 10 ppm இருக்கணும். குளோரைடு வந்து 10 ppm மேலே இருக்கக்கூடாது. சோடியம் வந்து நம்ம எஸ்ஏஆர் அப்படின்னு சொல்லுவோம், சோடியம் வந்து 9க்கு மேலே இருந்துச்சுன்னா அதிகமான பயிர்கள் அதில் வராது. அது மட்டும் இல்லாமல் மண்ணில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன, மின்கடத்திறன் வந்து அதிகமாக வந்து நம்ம 5க்கு மேலே அதாவது நம்ம 0.5க்கு மேலே இருக்கக்கூடாது. சோடியம் அட்சார்ஷன் ரேஷியோன்னு சொல்லுவோம், அது வந்து 9க்கு மேலே இருக்கக்கூடாது. அது இருந்துச்சுன்னா அது வந்து அதிகமான பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொல்லுவோம். இப்படி ஆய்வுக்கூடத்துக்கு நம்ம வந்து என்னென்ன மாதிரியெல்லாம் நீர்நிலைகள்லாம் எடுத்துகிட்டு போனோம், அதுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்தும், ஆய்வுக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆய்வு முடிவுகளை எப்படி சரிபார்க்கறது, அந்த முடிவுகள் வந்து இன்னொரு அதாவது சொட்டிகளுடைய அடைப்பு ஏற்படுத்த வரல, நீரினுடைய தன்மைகள் என்னென்ன, அதனுடைய அளவுகள் என்னென்ன, பயிர்களுக்கு வந்து நீரினுடைய தன்மைகள் என்னென்ன இருந்துச்சு, அதுக்கான அளவுகள் அதாவது உயர்மட்ட அளவுகள், அதுக்கு மேலே போச்சுன்னா பயிர் வளராது அப்படிங்கிற அளவுகள் என்னென்ன, சில அயனிகள் வந்து பயிர்கள் தாங்கி வளராது, அது போன்ற போரான் குளோரைடு இந்த மாதிரி அயனிகளுடைய அளவு நீரில் எவ்வளோ இருக்கணும், கலர் தன்மையை மண்ணுக்கு ஏற்படுத்தக்கூடிய முக்கிய அயனிகளான சோடியம் இதெல்லாம்னுடைய அளவுகள் என்னென்ன, மண்ணினுடைய நீர் கடத்து திறனை பாதிக்கூடிய அளவுகள் அதாவது முக்கியமான ஆய்வுகள் அதாவது மின் கடத்து திறன், சோடியம் பரிமாற்று விகிதம் சோடியம் அட்சார்ப்ஷன் ரேஷியோன்னு சொல்லுவோம் இதெல்லாம் என்னென்ன, அதனுடைய உயர்மட்ட அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இதில் பார்த்தோம். இதே மாதிரி நம்ம வந்து சாதாரணமாக வந்து ஒரு விவசாயி வந்து இப்போ இன்றைக்கி அதிகமாக சொட்டு நீர் பாசனத்தில் மின் கடத்திறன் மட்டும் சொல்லுவாங்க, ஒரு டெசிசைமெண்ட் பர் மீட்டர் அப்படிங்கிற அளவில் பண்ணுவாங்க, பொதுவாக வந்து அதை அப்படியே வந்து நம்ம சொல்கிறதில்ல, அதனால் நடைமுறையில் விவசாயிகளும் சரி மற்ற உழவர்களும் அல்லது வேளாண்மை அளவர்களும் அதை டிடிஎஸ்னு சொல்லுவோம், டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ்னு சொல்லுவோம், மொத்த கரைந்த உப்புகள்னு சொல்லுவோம், அந்த ஆய்வுக்கூடந்து வரக்கூடிய மின் கடத்து திறனை வந்து 640 பெருக்கி பார்த்தோம்னா அதனுடைய மொத்த அளவுகள் கிடைக்கும். இப்போ நம்ம ஈஸியாக அதை நம்ம வந்து எத்தனை எவ்வளோ மின் கடத்து இருந்துச்சு அது வந்து தோராயமாக வந்து எவ்வளோ டிடிஎஸ் பிபிஎம் இருக்குன்னு சொல்லுவோம், இதை ஈஸியாக நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஆய்வுக்கூடந்து வரக்கூடிய முடிவுகளை பார்த்து நம்மளுடைய சொட்டு நீர் பாசனத்துக்கு நம்ம வந்து முன்னாடியே அதை பற்றி ஒரு அறிவு இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக சொட்டிகள் அடைக்காமல் நம்ம பாதுகாக்கலாம். அதுக்காக தான் நம்ம இந்த தலைப்பில் வந்து பாசன நீரப்பனுடைய தன்மைகளை பற்றி நான் பார்த்தோம். இந்த பாசனுடைய தன்மைகளை ஆய்வு செஞ்சு ஆய்வுக்கூடத்துக்கு நீரை கொடுத்து ஆய்வு செஞ்சு அதனுடைய வர முடிவுகளை பற்றி நம்ம சொட்டு நீருக்கு உகந்ததா இல்லையா அப்படி போடுற பட்சத்தில் என்னென்ன நம்ம முன்னேற்பாடுகள் செய்யணும் அது சம்மந்தமான வந்து அறிவுகளை நம்ம வளர்த்துக்கிறது விவசாயிக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.